ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கழிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
முதல் பாடலுக்கு விளக்கம் பாடல்கள். முதல் பாடலை அப்படியே ஒரு முறை சொல்லிக்கொண்டு இரண்டாவது பாடலுக்கு வரலாம். பொருள் விளக்கத்திலே செல்வ விளக்க வேண்டியது ஒரு முறை அந்த பாடலை சொல்லி பார்த்துக்கொண்டா நம்முடைய பொருள்தான் நம்ம ஞாபகம். மரமெனும் கடத்தில் கரும சேதகத்தில் மாயையாம் கிழக்கில் அன்புரித்து மண்ணு மூவெட்டாம் தத்துவம் நாளம் மலரிதல் இசை ஏழு இசை நலமிகும் ஈஸ்வர் சதாசிவம் இரண்டும் நன்னு கேசரங்களாம் சத்தி நற் பொகுட்டாகும் நாதமே இந்து நயந்த கண்ணாமென மருவி இலகும் என் உடல பருவ வீதிகை நீ இருந்தருள் ஆசனம் எனாமல் எனது குப்பிரதா எண்ணினேன் தெரிய இயலருள் பார்வை நந்தனையே அழகிலாம் இவர்கள் மலரடைக்கு இலையாய் அருளடைக்கு உண்மையாய் நின்ற ஆவடு குழந்தை அம்பலவானா அடியவருக்கு அருள் மாணவியே. முதல்வான் இதே ஆணவமாகிய கடாபிதிலே கண்மமாகிய சேர் தோன்றி அதே இதற்கான மாயையாகிய கிழங்கு உள்ளது. அந்த மாயை கிழங்கிலிருந்தும் தத்துவ தாமரை தோன்றியுள்ளது. அதிலே ஆன்மதத்துவங்கள் 24 நாகமாகும். வித்யாதத்துவங்கள் 7 சுசரித்தை 1 ஆகிய 8 இதழ்களாக உள்ளன. ஈஸ்வரம் சதாசிவமும் சேத்திரங்களாகவும் சத்திதத்துவம் பொகுட்டாகவும் நாகதத்துவம் ஈசமாகவும் உள்ளது. இத்தகைய தத்துவ தாமரையை நீ எழுந்தருளும் ஆசனம் என்று கருதாமல் என்னுடைய இருப்பிடமாக கருதினேன். அப்படி கருதியவனாகிய யான் தெரியும் வண்ணம் உன்னுடைய இயல்பாகிய அழைப்பாளனை என்பார் கொள்கிறாய். நீ உயிர்கள் ஆணவ மரத்தின் வழி நடக்கின்றவரை உயிர்களுக்கு புறப்படாதோ உன் அருளின் வழி நடக்கும் போது புறப்பட்டு வழங்கக்கூடியவன் ஆவடு விவசாயத்தை விளங்கக்கூடிய அம்பலவாதம் அடியவர்களுக்கு அழகக்கூடிய செல்வமாக இருப்பார் என்று சொல்லி சொல்கிறார். இரண்டாவது பாடலை பார்க்கலாம். புதிப்பினால் வினையால் சகலனாம் என்பால் புதிப்பொழு வினையுமாய் உண்டு புள்ளிய அறவின் வாய் மணி பொழிவார் போல் மலர்த்து என வெளிப்படுத்தி நசிப்பிரால் கருணை உருவமாய் வந்து ஞானபாரத்தை நீரைந்தாய் நன்கு காரியத்தால் எனக்கு உபதேசம் நல்கும் என் பெருமை நான் அறியேன். வசிக்கும் ஐந்தொழிலின் மலநடை நான்காய் மற்றொரு தொழில் அருள் நடையாய் மண்ணுயிர் திறங்கி நடத்தொழில் புரியும் வல்லரே மறுபு சித்திரத்தும் அசத்தினும் நீங்காது அகண்டமாய் நிறைந்த அருள் பரிபூரண கடலே ஆவடு குலத்தை அம்பலவானா அரியவருக்கு அருள்வானி. ஆவடு குலத்தை அம்பலவானா அரியவருக்கு அருள்வானி என்பது எல்லா பாடமே இப்படி வரும். பார்க்கும் ஒரு நீக்கவன் இருக்கின்ற பரிபூரணம் என்ன பாடுவதும் அந்த மாதிரி இந்த பாடலை நிறுத்திக்கிட்டார் சொன்னார். சகலான்மாவை சிவபெருமான் குருவாக வந்து ஆட்கொள்கின்ற முறைகளினை அதை கூட எடுத்திருக்கிறார். நான் எப்படி சகலான்மாவாக திகழ்கின்றேன் சொன்னார். இரண்டு காரணங்களால் சகலான்மாவாக திகழ்கின்றேன். இங்கே நம்ம உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஆன்மாக்களும் சகலான்மாக்கள் தான். யாராவது தம்மை நான் வந்து பிரதையாகல என்றோ விஞ்ஞானகர் என்றோ சொன்னார் அதை நான் நம்பிவிடக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இங்கே இடமில்லை. ஐயா அவர்கள் அதை காலையிலே வந்து போங்க ஏதோ ஒரு செய்தி சொன்னாலும் ஐயா அவர்கள் காலையில் சொன்னால் தெரியாது. அதாவது அவர்களுக்கு உள்ள உலகங்களை தெளிவாக தெரிவித்தார். ஆகவே சித்தாந்தம் தக்கவர்கள் என்னன்னா முதல்ல மிகப்பெரிய ஒரு அனுபவம் நமக்கு என்ன அப்படின்னா யாருக்கையும் நாம் வந்து ஏமாறோம். காரணம் ஏமாற முடியாது. அன்னி உலகத்தில் எளிதாக ஏதாவது சொல்லி ஏமாற்றிருக்கிறாரு. நம்மகிட்ட முடியாது. இருக்கிற அம்மாக்கள்னா உங்களுடைய சகலான்மாக்கள் தான். அந்த சகலான்மாக்களை எவ்வாறு சூழ்நிலை ஆக்கொள்கிறார் சொன்னால் அவர்கள் சரியக்கிரியாயோகம் திருச்சியவின் தெரிவார். சரியக்கிரியாயோகம் திருச்சியவின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் அப்படிக்கிறார் என்றால் சரியாக ஒரு பாடம் புறச்சமய நிறைவேறும் அகச்சமயம் புக்கும் அப்படின்னு ஒரு பாடல் தெளிவுபடுத்துகிறீங்க. எட்டாம் புத்தகம் ரெண்டாம் அறிவிலிருந்து முதல் பாடம் அவருக்கு நீங்கள் பார்த்து எப்படி கைவசம் எடுத்து வர்றது சொன்னார். புறத்தவையர் நின்றும் அகத்தவையம்புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும். இல்லையா, மிருதி வழி உழன்றும், அது மரியாதை வரலாம். மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரமா அரசுரைகள் அவை அறிந்தும் அறிந்தவர்கள் புரிந்தும் அருங்கலைகள் பலரிந்தும் ஆரணமூர் உணர்ந்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து வேறு சிறப்பொருளை மிகச் செழித்தும் சென்றார். இவ்வளவு நெய்ய ஒளி தெளிவு பெற்ற பிறகுதான் இன்னொருவாக சைவ திறத்து அடைவர். சைவ திறத்து அடைவர், சைவ திறத்து அடைந்துதான் உடனே ஞானம் பெற்று முத்தெறிந்துவார்களா? இது சரியக்கிரியாயோகம் செலுத்திய பின் செலுத்திய பின் அப்படின்ற சரியக்கிரியாயோகம் செலுத்திய பின் ஞானத்தால் இவனடியை சேர்வர். அப்படி சரியக்கிரியா யோகங்களெல்லாம் இந்த சகலான்மார்கள் இயற்றிய நிலையிலே சிவபெருமான் குருவாக வந்து இந்த நாலாவதாக உள்ள ஞானத்தை உணர்த்தும். சரியக்கிரிய யோகங்களை இயற்றும்போது சாமி எப்படி இருக்கிறார் சொன்னா, உயிருக்கு உயிராக இருந்த வண்ணமே இருந்தவாறே தெரிஞ்சு உணர்த்திருந்தார். ஞானத்தை உணர்த்த வரும்போதுதான் அறிவுக்கறிவாய் நிற்பதோடு மட்டுமன்றி குருவாகவும் வருகின்றார். குருவாய் சம்முதல் குருவாய் குருவாய் உண்மை கொடுத்தார். அறிவுக்கறிவாக இருப்பது மட்டுமன்றி குருவாகவும் இருந்திருக்கிறார். அப்படி குருவாக வந்து ஆட்கொள்ள முறைகளை சொல்கிறார். ரெண்டு காரணங்கள் தகவலுக்கே உரிய சிறப்பான தன்மைகள், அந்த ரெண்டு தன்மைகளும் அடியர்கள் இருப்பதால் அடியை தகலன் என்று கொடுத்திருந்தார். என்ன, ஒன்று புத்திப்பு, இன்னொன்று வினை. புத்திப்பினால் வினைனால் புசிப்பு, அதாவது புசிப்புனா என்ன, வினைப்போகங்களை அனுபவிக்கின்ற அந்த நுகர்ச்சி, அதுதான் புசிப்பு. புசிப்பு என்றாலும் நுகர்ச்சி என்றாலும் அனுபவங்களுக்காகவும் அதுதான் வினை அனுபவங்கள். இருவனம் உடையோர் விளையாடுறது இருக்காங்க, அவங்களுக்கும் தான் தங்கமானம் வந்து அவர்களும் தான் வினைப்போகங்களை அனுபவிப்பார்களே. சகலான்மாக்கள் மட்டுமா அனுபவிக்கின்றார்கள் என்று கேட்டால், சகலான்மாவுடைய அனுபவம் அவர்களுக்கு விளையாடுறது கிடையாது. அவர் சிறந்த அனுபவம் அப்படி சிரிப்போம் தான் குணம் ராஜச குணம் தாமச குணம். உலகம் எல்லாம் முக்குணமயமானது, உலகமே முக்குணமயமானது தான். ஏன்னா தத்துவங்களின் போட்டதை நீங்க படிச்சிருக்கீங்க, அதுல புத்தியில இருந்துதான் மற்ற தத்துவங்கள் பின்னால் உள்ள தத்துவங்கள் எல்லாம் புத்தியில இருந்தா வருகிறது. புத்தியிலிருந்து அகங்காரம் தோன்றுகிறது. அந்த அகங்காரம் மூன்று வகையா விளங்கி மனம் ஞானேந்திரியம் அப்புறம் கண்ணேந்திரியம் அப்புறம் தன்மாற்று பூதங்கள். அப்ப புத்தியில இருந்தாலும் புத்தி எதுன்றது குணதத்துவம், குணதத்துவத்திலிருந்து வந்ததா புத்தி. இப்ப குணதத்துவம் ஏன் பேரு, அது மூன்று குணங்களும் இருப்பதனால குணதத்துவம், சாத்வீகம் ராஜசம் தாமதம். ஆக உலகம்லாம் முக்குணமயம் இல்லையா. ஆக நாம உலகத்துல எந்த அனுபவத்தை பெற்றாலும் அது முக்குணம், முக்குணங்கள் மயமான அனுபவமாக தான் இருக்கும். இந்த முக்குணங்களையும் அழுத்துகின்ற இந்த அனுபவம் பிரளயத்தில் கிடையாது. இந்த முக்குணங்கள் குணதத்துவத்திலிருந்து வருது. குணதத்துவம் பிரகிருதியில் இருந்தது. பிரகிருதி மாயைக்கு மேற்பட்ட உலகங்கள்ல தானே பிரளயாக ரெண்டு மன உடையவர் இருக்கின்றார்கள். ஒரு மன உடையவர் கேட்க வேண்டாம், அசுத்தமாயிலே இல்லை, அவர் சுத்தமாய உலகங்களில் இருக்கின்றார்கள். அதான் ஏற்பட. ஆகவே இந்த பிரகிருதி மாயையிலிருந்து வருவதுதான் முக்குணங்கள். பிரகிருதி மாயா புவனங்களிலே இருப்பவர்கள் சகடர்கள் தான். ஆகவே இந்த முக்குண புசிப்பு, அதுதான் இந்த புசிப்பினாலும் சொன்னார். முக்குண புசிப்பினாலும் அப்புறம் வினையாலும் சொன்னார். வினையும் தான் இருமனமுடைய விளையாக இருக்கின்றது. வினையினால் சகடன்னு தனித்தன்மையோடு சொல்வதற்கு ஏற்புடைய அப்படின்னு சொன்னால், அந்த புசிக்கும் போதே மேலினையை ஈட்டுதல், மேலும் மேலும் அப்படி ஈட்டிக்கொண்டே போதல். ஒரு வினையை அனுபவிக்கும் போதே மேல்வினையை ஈட்டிக்கொள்ளு. அதாவது இந்த வினையான இந்த அந்த அனுபவம் நமக்கு முன்வினையின் காரணமாக வந்தது என்று அடங்காமல் அடங்காமல் என்ன செய்யும், அந்த அனுபவம் இன்பமா இருந்தா அதை மேலும் மேலும் கருப்பது எப்படி என்று அது மீது ஆசை மீறுதல். அப்படி இல்லாமல் அந்த அனுபவம் இன்பமா இருந்தா இது இன்னாரால் வந்தது என்று சொல்லி அவருக்கு கேட்டு எனக்கு அவர் மீது வெறுப்பு கொள்ளுதல், இப்படி விருப்பு வெறுப்பு கொள்ளுதல். ஆகவே நம்ம உலக அனுபவம் எல்லாமே முன்வினைக்கு ஈடாவது அனுபவம்னா, நாம இந்த பிரவீடத்தில் புதிய விலைகள் எவை அப்படின்னு உமாவுக்கு வச்சு ஒருத்தர் கேட்டார். அப்போ நேரைக்கு வரவில்லை ஏழு அப்படின்னா, மேற்பிறவிக்கு காரணமாக இந்த பிறவியில் நாம் செய்கிற வினைகள் எவை கேட்டான். மேலுக்கு வருகிற ஏதன் நில் அங்க விருப்பு வெறுப்பு என அறி அப்படின்ட்டு. அந்த வினை அனுபவம், வினை அனுபவம் பண்ணும் போதே அதுல ஏற்பட்ட விருப்பு வெறுப்பு தான் நாம் செய்கின்ற புதிய வினைகள். ஆக இப்படி செய்வதனால என்ன ஆகுதுன்னா, உலகம் முழுக்க ஒடுக்குகின்ற அந்த மகாசங்கார காலத்தில் இருக்கின்றதே அந்த பிரளய காலம், அதுக்கப்புறம் இருமலமுடையவருக்கு பிறகு இருக்காது. பிரளய காலத்தில் அவர்கள் வீடுகள் அடைந்துவிடுவார்கள். ஆனால் சகலான்மாக்கள் அதுக்கப்புறமும் பிறப்பார்கள். சகலான்மாக்கள் அது இறைப்பாளர் காலம் தான், பிரளய காலம் இறைப்பாளி மீண்டும் அவர்கள் பிறப்பார்கள். ஏன்னா அவர்கள் வினை அனுபவந்தோறும் புதிய வினைகளை ஈர்த்துகின்றார்கள். அவர்களை புசிக்கும் தோறும் வினைகளை ஈர்த்துகின்றனால் சகலன்னு சொன்னார். புசிப்பினாலும், குணமயமான புசிப்பினாலும், புசிக்கும் தோறும் மேல்வினைகளை ஈர்த்துகின்ற அந்த வினைத்தன்மையினாலும், புசிப்பினால் வினையினால் வினையால் சகலமாம் என்பார். அப்படிப்பட்ட என்பார் எவ்வளவு சார்ந்திருக்கிறாய்யா, ஒரு ஒரு பிரளயாகரனா பரவாயில்ல, அஞ்ஞானகரா இல்லாதாலும் ஒரு பிரளயாகரனாக கூட பரவாயில்ல, இப்படி சகலனா இருக்கிறானே அப்படின்னு புதுக்கி வைக்காமல் என்னையும் ஆட்கொள்ள எப்படி வந்தாராம். புதிப்பு தெரியும், வினை தெரியும், வேற ஒன்றும் தெரியாது, அப்படிதான் நான் இருந்தேன். உனக்கு எது தெரியுமோ அது வழியாக நான் வாழப்பார்னு வந்து ஆட்கொண்டான். புதிப்போடு வினையுமாய் இருந்தான், புசிப்பினால் வினையால் சகலனாம் என்பால் புசிப்போடு வினையுமாய் உண்டு. புதிப்பாகவே என்னுள் புகுந்தார், என் வினையாகவே என்னுள் புகுந்தார். எப்படி புதிப்பாக புகுகின்றார், எப்படி வினையாக போகின்றார் என்று பார்க்கிறது. அதாவது புசிப்பின் மூலமும் வினையின் மூலமும், புசிப்பது அம்மாதான், பலனை அனுபவிப்பது அம்மாதான், வினையை செய்வது அம்மாதான், எல்லாத்தையும் தான் என்ற உணர்வோடு செய்கிறது. அப்போ இதெல்லாம் ஒன்னால நடக்கிற என்னாலதான் நடக்கிறது என்று உணர்த்துதல், சுவாமி உணர்த்துகின்றார். அப்படின்னா சுவாமி அதுதான் சுவாமி புகுகின்றார் சொல்றது. ஏற்கனவே அனாதியே உயிரறிவில் இறைவனுடைய அருள் கலந்துதான் இருக்கிறது. புதிதாக ஒன்றும் உயிரிடத்தில் திருவருள் புக வேண்டியதில்லை. ஆனால் நீங்க புகுந்துன்னு சொன்னாரே அப்படின்னா, திருவருள் கலப்பு உயிரிடத்தில் இருந்தும் உயிர் அதை உணராமல் தானே இருக்கின்றது. இந்த உயிர் அந்த அருட்கலப்பினை உணரும் நிலைதான் புகுந்த நிலை. எவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த நிலை நினைச்சு பார்க்கலாம். நிலை நமக்கிறதுனா எவ்வளவு அற்புதமா இருக்கும் இல்லையா. அந்த திருவருள் கலப்பினை அனுபவத்திலே உணர்வு, இப்ப நம்ம நூல்கள் மூலமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், அனுபவத்திலே வந்து அந்த நிலை எவ்வளவு நல்லா இருந்தது, அதுக்கு மேல பேர் எதுவும் இல்லை. அந்த அனுபவத்திலே வந்து உயிர் அதை உணராமல் இருந்த உயிர் அனுபவத்தில் அதை உணர்கின்ற நிலை, அதுதான் இறையருள் உயிரிடத்திலே புகுந்துள்ள நிலை என்று சொல்கிறோம். எப்படி புகுகின்றார் புத்தத்தின் மூலம் அப்படின்னா, எத்தனையோ போகங்களை, போக பொருள்களை இந்த ஆன்மா ஈர்த்தி வைத்துள்ளது இல்லையா. திருவருள் உள்ளிருந்து தெரிஞ்ச இந்த ஆன்மா முயற்சிகளை செய்து எத்தனையோ போக பொருள்களை ஈர்த்தி குவித்து வைத்துள்ளது. அதனால் அது மிகவும் பெருமையோடு இருக்கின்றது இல்லையா. என்னென்ன போகங்கள் அதெல்லாம் இருக்கின்றது. அப்போ இவ்வளவுதான் அப்படி குவித்து தொகுத்து வைத்திருந்தாலும் இன்னென்ன போகத்தை தான் அனுபவிக்க முடியும் என்ற ஒரு நிலை அந்த உயிருக்கு ஏற்படுகிறது இல்லையா. உன்னுடைய போகங்கள் உனக்கு உரிமையானவை என்று எவ்வளவுதான் நீ சேர்த்து வைத்திருந்தாலும் உனக்கு அனுபவம் என்பது இவ்வளவுதான், அதற்கு மேல் அனுபவிக்க முடியாது என்ற ஒரு நிலை வாழ்க்கையை ஏற்படுகின்றது அல்லவா. அதைத்தானே வல்லுவந்தரை சொன்னார், வகுத்தான் வகுத்த வரையல்லார் கோழி தொகுத்தாக்கும் துய்த்தல் அறிவிக்கின்றார். கோழி ஒரு பெரும் தொகை என்ற முறையிலே கோழி சொன்னார். கோழி கோழியாக தொகுத்து வைத்தவர்களும் இறைவன் எதையெல்லாம் அனுபவித்து வகுத்து வைத்திருக்கின்றானோ அதைத்தான் அனுபவிக்க முடியும் என்று சொன்னார். அப்போ அந்த போகப் பொருள்களே என்ன உணர்த்துகின்றது, ஆன்மாவின் சுதந்திரமின்மையை அந்த போகப் பொருள்களே உணர்த்தி நிற்கின்றன. அப்போ அந்த புதிக்கப்படும் கோபப்பொருள்கள் மூலமாக இறைவன் தன்னுடைய இருப்பினை உணர்த்துகின்றான். நான் கருதியபடிதான் எல்லாம் நடக்குமே ஒழிய நீ கருதியபடி நடந்து விடாது என்று, நீ கருதியபடி நடக்குதுன்றா அது என்னுடைய கருத்தாக இருந்தவையினாலே, என்னுடைய கருத்தும் உன்னுடைய கருத்தும் ஒத்திருந்ததுனால இனியே அது நடந்திருக்கு. நீ நினைச்சுக்கலாம், நீயே அது வரையே கருதுனால என்ன வருதுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா நான் அப்படி கருதியே நடந்தவர்தான். தேவர்கள் அமுதம் வரும் என்று நினைத்துதான் பார்க்கிறதே கடைந்தார்கள் இல்லையா. ஆனால் அங்கு வந்து அமுதம் முதல்ல வராத மட்டும் இல்ல, அவர்கள் எண்ணத்துக்கு மாறாக ஆலகால விடம் இந்த காலம் இருக்கும்னு நினைச்சாங்க. அடுத்த கணம் இருக்க முடியாத மாதிரி ஆலகால விடம் இருக்கு. அப்ப சிவ சந்தர்ப்பம் எதுவோ அதுதான் நடக்கின்றது என்பது தெரிகின்றது. அதற்கு ஒரு நல்ல புராண எடுத்துக்காட்டு. ஆகவே அந்த புசிப்பின் மூலமாக புசிப்பினை வரையறுத்து சிறுவரை நிறைவேற்றுவதன் மூலமாக ஆன்மாவுக்கு தன்னுடைய சுதந்திரமின்மையை தனக்கு தலைமை இல்லை என்பதை ஆன்மா உணர செய்கிறது திருவருள். ஆகவே இறைவனுடைய திருவருள்னா தான் நடக்கும் அப்படின்னு உணர்வதற்கு அந்த புதிப்பு ஒரு வாயிலாக இருக்கின்றது. அப்புறம் வினை இல்லையா, வினை வினை செய்தால் உடனே பலன் கிடைக்கும் நினைக்குது. சில சமயம் செய்த வினைக்கு ஈடான பலன் கிடைக்கிறது, சில சமயம் செய்த வினைக்கு போதுமான பலன் கிடைக்கிற, சில சமயம் பலனே கிடைக்கிற, சில சமயம் எதிர்மாறான பலன் கிடைக்கின்றது இல்லையா. சில சமயம் இது முயற்சியை செய்ய தொடர்வதற்கு முன்பே பலன்கள் வந்து புரிந்து விடுகின்றன. இப்படி எல்லா விதமாகவும் நடக்கின்றது இல்லையா. அதுதான் அருமையா ஒரு பாட்டை சொல்லுவாங்க, ஒன்று நினைக்க அது ஒழித்து ஒன்றாகும், அன்றி அது வரையினும் அந்த ஒன்று இணையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும், இணையாலும் ஈசன் செயல். ஆகவே இது எவ்வளவு முயன்றாலும் அந்த பலன் எந்த காலத்தில் அந்த பலனை ஆன்மா அனுபவிக்கணும்னு அந்த கால வரையறை செய்யப்படுகிறதோ அந்த காலத்துல தான் இந்த ஆன்மா இந்த பலனை பெற முடியும். நீங்கள் எவ்வளவோ நாளாக நினைத்திருக்கலாம் இந்த சித்தாந்த சாஸ்திரங்களை இன்னும் ஆழமாக கற்க வேண்டும், இந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்பொழுதோ வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு இந்த நாட்களில் இந்தந்த நேரத்தில் தான் நீங்கள் அதை பெற வேண்டும் என்று சொல்லி நிர்ணயிக்கப்பட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. இனி எத்தனையோ பேர் இங்கு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்கலாம், அவர்களுடைய சூழல் காரணமாக இங்கே வர முடியாமல் போயிருக்கலாம். ஆகவே அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா, ஆகும் நாளன்றி ஆகா என்று மூன்றை அருமையாக தெரிவித்தது. தமிழில் உள்ள நீதி நூல்கள்லாம் அவசியமாக நம்ம வந்து படிக்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். வேற வழியில் அல்லது மற்ற சாதனங்கள் எங்கேயோ எடுத்து போயிடும் நம்மளுடையெல்லாம் நீதி நூல்களில் அப்படி நம்ம தத்துவ தெளிவான கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. இது வந்து சாதாரணமானவர்களும் படித்து மகிழலாம், நம்ம மாதிரி தத்துவ நோக்கோடு படித்து மகிழலாம், அப்படி அமைந்திருக்கு. ஆகவே வினைய ஆன்மா செய்தாலும் பலன் அந்த வினைக்கேற்ற பலனானது உரிய காலத்தில் தான் கொடுக்கிறோம். இந்த பிறவியிலே கூட அந்த பலன் இல்லாமல் இருக்கலாம், இன்னொரு பிறவி கொடுக்கப்படலாம். ஆகையினாலே அந்த வினையும் வந்து நான் ஏற்றுவிட்டேன் என்று சொல்வதற்கில்லை, அந்த பலன் வந்து இறைவன் கையில் தான் இருக்கிறது. ஆகவே இந்த வினையிலும் அவன் தான் என்னை செலுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வினையின் மூலமாகவும் வினை பலனை வந்து உரிய காலத்தில் அவன் நிர்ணயித்து ஊட்டுவதன் மூலமாக உயிரானது தனக்கு தலைமை இல்லை என்று உணர செய்து எல்லா தலைமையும் திருவருளுக்கு தான் என்ற ஒரு உணர்வை அந்த உயிரிடம் ஏற்படுகிறது. அதுதான் திருவருள் உயிரிடத்தில் புகுதல். ஆக புதிப்பை வரையறுக்கிறது என்னென்ன போகங்கள் தான் என்று வரையறை செய்து அதன் மூலம் புதிப்பை நிர்ணயிப்பது திருவருள் தான் என்று உயிரை உடன்படி செய்தது. அது மாதிரி வினை எவ்வளவுதான் உயிர் செய்தாலும் அதற்கு பலன் வந்து திருவருள் நினைக்கின்ற காலத்தில் தான் கிடைக்கின்றது. அதன் மூலமாகவும் உயிர் தனக்கு தலைமை இல்லை அருளுக்குத்தான் தலைமை என்று அருளின் தலைமையை உணர்ந்து அருளையே நாடி அந்த உயிர் நிற்கிறது. இதுதான் உயிரிடத்தில் அருள் உள்ளது. புதுப்பின் மூலமாகவும் வினையின் மூலமாகவும் இவ்வாறு அந்த அருள் உயிரிடத்தில் கூடுகிறது இல்லையா. ஆகவே புதுப்பினால் வினையால் தகலனான் என்பால் புதுப்போடு வினைவாய் உண்டு. ஆகவே இந்த ரெண்டையுமே மாறி மாறி உயிர் செய்திருக்கிறதுனாலும் அந்த உயிரை கைவிடாமல் அந்த புதிப்பு வினை வாயிலாகவே அந்த உயிரிடத்தில் பெருமான் புதிப்போடு வினைவாய் உண்டு. இந்த புதிப்புக்கு வினைக்கெல்லாம் மூல காரணமாக உயிரிடத்தில் இருந்தது எது, ஆணவ மரம். அதுதான் சிவபோகத்தில் புதிப்பதற்குரிய உயிரை இந்த மாதிரி இடிந்த மாயா போகங்களில் திருத்தியது. இதை நுகர்வதற்கு உரியவன் என்ற ஒரு உணர்வை அந்த உயிரிடத்தில் ஏற்படுத்தியது இந்த ஆணவ மரம் தான் இல்லையா. ஆகவே அது உண்மையானது, ஆணவ மரம் உண்மையானது பொல்லாமல் நிறைந்தது. ஆகவே அதற்கு அறவை ஓமையாக சொன்னார், பாம்பை ஓமையாக சொன்னார். அந்த பாம்பிடத்திலே ரத்தினமானது இருக்கக்கூடும், நாகத்திடம் நாகப்பாம்பிடம் ரத்தினம் இருப்பதாக இலக்கியம் சொல்கிறேன். அப்படிப்பட்ட பாம்புகள் இருந்திருக்கின்றன. என்ன அந்த நாகத்திட புள்ளிய அந்த நாகத்திடமிருந்து அந்த ரத்தின மணியை வெளிப்படுவது போல உண்மையான இந்த ஆணவ மனத்திடமிருந்து இல்லையா. இந்த ஆணவம் என்ன பண்ணிடுது, எல்லாம் வினையெல்லாம் நீ தான் செய்வ, அதுக்கு ஏற்ற போகங்கள் இதுதான், இதை நீ புதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலையிலேயே புதிப்பையும் வினையிலையுமே நிறுத்தி வந்தது ஆன்மாவை. புதிப்பு வினை வாயிலாகவே இறைவனுடைய அருள் புகுந்தது இல்லையா. இந்த புதிப்பும் வினையும் புதிப்பாகிய மாயையையும் வினையாகிய கண்ணத்தையும் நான் தான் உனக்கு கூட்டி வைத்தேன் என்று இறைவன் சொல்கின்றான். நீ ஆணவத்தோடு மட்டும்தான் கேடாக இருக்கிறாய், ஒவ்வொரு ஓமையும் ஏன் துதிக்கின்றார்கள் என்று சித்தாந்த பகுருடைய சாஸ்திரம் சொல்லுது.